இவனெல்லாம் விட்டு விலகி தவிந்து நடந்து கொள்ளுமாறு எச்சரிக்கை செய்திருக்கின்றான். அவைகளை அல்லாஹுவை பயந்தவர்களாக விட்டு விலகி தவிந்து நடந்து கொள்ளுமாறு முதல் எனக்கும் பிறகு உங்களுக்கும் வசிய செய்கிறேன். என் நிமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹு ஜல்லஷான உத்தாலா இந்த அசிங்கப்பட்ட துனியாவுடைய வாழ்க்கை அல்லாஹ்வுடைய இறக்கைக்கும் கூட மதிக்காத இந்த அசிங்கப்பட்ட துனியாவுடைய வாழ்க்கையை அழகுபடுத்துவதற்காக அல்லாஹு தாலா அமைத்து தந்த அந்த மைதானம் தான் குடும்ப வாழ்க்கை என்பது சகோதரர்களே. நபிகளா சொல்லா சொன்னாங்க, துனியா தீபத்துன், இந்த உலகம் இருக்கிறதே ஒரு இறந்த பிணத்தை போன்றதாகும். ஒருமுறை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயணம் போய் கொண்டிருக்கும் போது சஹாபாக்கள் இடத்துல ஒரு செத்த ஆடை, செத்து போன சிறிய காதை உடைய ஒரு ஆட்டுக்குட்டியை பார்த்து சொன்னார்கள், இதனை யாராவது விரும்புறீங்களா, ஒரு திராம் கொடுத்து வாங்குறதுக்கு உங்களுக்கு யாராவது விருப்பமாண்டு கேட்டான். சஹாபாக்கள் சொன்னாங்க, யார சூழல்லா, இது என்ன கேள்வி, இது உயிரோடு இருக்கும் போதே இதுக்கு எந்த மதிப்பும் கிடையாது, இது செத்த பிறகு இந்த செத்த பிணத்தை யார் வாங்குவார்கள் என்றார். ரசூலுல்லா இஸ்லாம் சொன்னார்கள், இதனை மிருகங்களைத் தவிர யாரும் விரும்ப மாட்டார்கள் என்று இந்த உலகத்தை ரொம்ப அசிங்கமாக சொன்னார்கள். ஒரு அதிசய வருகிறது, அத்துனியா ஜீஃபத்துன், அத்துனியா சிஜினில் மோமினின், இந்த உலகம் இருக்கிறதே மோமீன்களுக்கு ஒரு சிறைச்சாலையாகும். அந்த சிறைச்சாலையிலே மனிதர்கள் மனம் போல வாழ முடியுமா, இன்பமாக நாட்களை கடத்த முடியுமா, பகட்டாக இஷ்டம் போல வாழ முடியாதே. அதுபோலத்தான் இந்த உலகம் கட்டுப்பாட்டோடு நமக்கு தரப்பட்டிருக்கக்கூடிய அந்த குறிப்பிட்ட காலத்திலே வாழ்ந்துவிட்டு மரணிக்க வேண்டியிருக்கிறது. அல்லாஹ் தஆலா குர்ஆன் சொல்கிறான், நம்ம துனியா லஹுன் வலைபுன், இந்த உலகம் இருக்கிறதே இது வெறும் வீணானதும் விளையாட்டானதுமாகும். இப்படியெல்லாம் அசிங்கப்பட்ட அந்த உலக வாழ்க்கையை, அழுக்கு படிந்த அந்த உலக வாழ்க்கையை அழகுபடுத்துவதற்காக அல்லாஹு ஜல்லஷானு தலா அமைத்து தந்த மைதானம் தான் இந்த குடும்ப வாழ்க்கை சகோதரர்களே. ஆனால் பல பேர் என்ன செய்கிறார்கள் என்றால், சில மோசமான செயல்பாடுகளால், ஒழுக்கம் கட்ட செயல்களால், மார்க்க முரணான செயல்களால் மறுபடியும் இந்த துனியாவை அசிங்கப்படுத்துகிறார். அழகுபடுத்த தந்த அந்த மைதானத்தையே அசிங்கப்படுத்துகிறார். இதனால் குடும்ப வாழ்க்கையிலே பல பிரச்சனைகள், மோசமான செயற்பாடுகள், தீர்க்க முடியாத வழக்குகள், இப்படி ஏராளமான பிரச்சனைகள் மனிதனுடைய வாழ்க்கையை, அந்த பிரச்சனைகளை தீர்ப்பதிலேயே கழிந்து போகிறது. அன்பா அந்த சகோதரர், இதில் பல விடயங்கள் இருக்கிறது, சிலதை மட்டும் சுட்டிக்காட்ட வேண்டியிருக்கிறது. இதில் ஒரு விஷயம், கல்யாணம் முடிஞ்ச இரவிலேயே இந்த மாப்பிள்ளையை கடத்துற விஷயம் இருக்குது. இது ஆகப்பெரிய ஒரு கேவலமான செயல்பாடு சகோதரர்களே. இதனை ஒரு ஃபன்னாக, ஒரு ஜோக்காக, அது அவ்வளவு பாரதூரமான விஷயங்களாக இல்லாமல் நினைத்துக் கொண்டு மக்கள் செய்கிறார்கள், வாலிபர்கள் செய்கிறார்கள். கேட்டா இவர்கள் சொல்றாங்க, இது கூட்டாளிதனம், அவரோட கல்யாணத்தில் நான் இப்படி செய்யறதும், ஏண்ட கல்யாணத்தில் அவர் செய்யறதும், அந்த ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஃப்ரெண்ட்ஸ் என்று சொல்லி இது ஒரு கூட்டாளிதனம் என்று சொல்கிறார்கள். ஆனா இது கூட்டாளிதனம் அல்ல சொல்ல, இது மதாவித்தனம். இதுல என்ன சிநேகத்தனம் இருக்க முடியும்? இதனால் இத்தனை பிளவுகள், பிரச்சனைகள், டிவோர்ஸுகளும், மோசமான தலாக்குகளும், இப்படிப்பட்ட வாழ்க்கை வாழாமலேயே முடிந்திருக்கிறது. சில வருடங்களுக்கு முன்னாலே எழுவில என்ற கொழும்புக்கு கொஞ்சம் தூரம் உள்ள ஒரு பகுதியிலே இந்த ரேகிங் பிரச்சனையினாலே மிகப்பெரிய பயங்கரமான வெட்டுக்குத்துகள், சண்டை சச்சரவுகள், அடிதடிகள், போலீசுகள், வழக்குகள், வம்புகள் என்று போய் அந்த மனைவி, அந்த பெண் வாலா வெட்டியாக ஆகி போனார். அந்த கணவனும் அப்படித்தான், இவன் மோசமானவனுக்கு நான் அந்த ஊரில் அவனுக்கு பொண்ணு கொடுக்கவே மக்கள் முன்வரவில்லை. பயங்கர நிலைமை. சகோதரர், ஒரு புத்திசாலியான ஒரு பெண்ணுக்கு, நல்ல தீன்தாரியான பெண், அழகானவள், ஒரு முறை ஒரு கல்யாணம் நடத்தி முடிச்சான். இரவுலே மாப்பிள்ளையை காணல, நண்பர்கள் அவரை கடத்திட்டான். வீட்டில் எல்லாரும் கவலைப்பட்டு ரொம்ப சங்கடத்தோடு இருக்கிறாங்க, யாரும் தூங்கல. அந்த மணப்பெண் சொன்னா, நீங்க எல்லாரும் படுங்க, இது என்னுடைய வாழ்க்கை பிரச்சனை, நான் இதை தீர்த்துக் கொள்றேன், நீங்க எதுவும் கவலைப்பட தேவையில்லை, உங்களுக்கு காலையில நல்ல ரிசல்ட் கிடைக்கும். நம்பிக்கையோடு போய் ஒருத்தரை தவிர எல்லாம் படுத்தாங்க. காலையில 4 மணிக்கு கதவு தட்டு சத்தம், கதவு திறந்து பார்த்தா அந்த புதிதாக மணமுடித்த அந்த மணமகன் கிழிந்த உடைகளோடு, முட்டைகள் அடிக்கப்பட்டு, தலைகளில் உள்ள முடிகள் அங்கங்க வெட்டப்பட்டு, அசிங்கப்படுத்தப்பட்டு, பழைய பிச்சைக்கார மாதிரி வாசலை வந்து நிற்கிறார். அந்த மணப்பெண் என்ன செஞ்சா, ஏற்கனவே எடுத்து வச்சிருந்த அந்த மாப்பிள்ளை பெட்டின்னு சொல்லுவாங்களே, அவர் கொண்டு வந்த அதை எடுத்து அவட மூஞ்சில தூக்கி வீசி, உனக்கும் எனக்கும் எந்த விதமான வாழ்க்கை சம்பந்தம் இனி கிடையாது, நீ தொலைஞ்சு போயிடுன்னு ஏசி விரட்டலாம். இதை விளங்கி கொண்ட இந்த வீட்டார் எவ்வளவோ அந்த பிள்ளை கிட்ட சொல்லி பார்த்தாரு. அந்த பிள்ளை ஒரு நாள் முத்துக்கள் அல்ல, பெரிய மனிதர்கள் பேசினாங்க, குடும்பத்தவர்கள் பேசினாங்க, ஏன் உலமாக்கள் கூட பேசினாங்க. அவர் சொன்னா, இப்படி சீரழிஞ்சவன் ஒருத்தனோட வாழ்றது, சீரழிஞ்ச நண்பர்களை கொண்ட ஒரு கணவனோட வாழ்றதை விட நான் வாளாவெட்டியாக இருக்கிறதுக்கு மேல் நாளைக்கு இவன் என்னையும் அந்த நண்பர்களுக்கு பங்கிட்டு கொடுப்பான் என்று சொன்னான். ஏடா சிநேகத்தனம் கூட்டாளி தனம் அவ்வளவு பவர்ஃபுல், அதனால அப்படி இவன் செஞ்சிடுவான் என்று சொன்னாங்க. சொல்லு, இது ரொம்ப அசிங்கமான வேலை, அறமான இந்த வேலையை விட்டுடுங்க, அந்த தம்பதியின வாழ விடுங்க. கூட்டாளி தனம் என்றா என்ன சகோதரே? ஃப்ரெண்ட்ஷிப் என்கிறது என்ன? ஒருத்தருக்கு கல்யாணம் நடக்க போகுது, அந்த 10-20 நண்பர்கள் சேர்ந்து இவருக்கு வலிமா செய்வதற்கு காசு பணத்தில் குறைபாடு உண்டாகுமே, அதனை ஈக்குவல் செய்ய ஏதாவது ஒரு வழி செய்யலாம். மாப்பிளைக்கு ஒரு கார் ஒன்று ஏற்பாடு செய்யலாம், அவர் பயணம் செய்வதற்கு நல்ல உடைகளை வாங்கி கொடுக்கலாம். சாப்பாடுல குறைபாடுகள் உண்டாகுமே, வலிமா சாப்பாடு 50 சதம் செய்வாரு, சில நேரம் ஆட்கள் கொஞ்சம் கூட வந்துருவாங்க, சாப்பாடுல குறைபாடுங்கன்னா அங்கங்க ஓடி போய் நல்ல ஒரு ஹேண்ட் ஒரு கையொண்டை கொடுக்கணும், அதனுடைய மானத்தை காப்பாற்றுற ஏதாவது வழிமுறை செய்யணும். இதுதான் ஃப்ரெண்ட்ஷிப் என்கிறது, இதான் ஒரு ஃப்ரெண்ட் செய்ய வேண்டிய வேலை. அவனோட வாழ்க்கையை நாசமாக்குறதாக இருந்தா இப்படிப்பட்ட நண்பர்கள் அவரோட எந்த உறவும் வைக்காமல் இருப்பது நல்ல விஷயம். ஒருத்தர் மற்றவருக்கு செய்யறதுனால தான் அடுத்தவரும் அவருக்கு செய்யறார். ஆக இந்த முசீபத்தை, இந்த கல்யாண இரவுலே மாப்பிள்ளை கடத்துற விஷயங்களை சம்பூர்ணமாக விடாட்டி இன்னும் பல பிரச்சனைகள் முசீபத்தில் முடியும் என்கிறத விளங்கணும் சகோதரே. இரண்டாவது விஷயம், கல்யாணத்துக்கு பிறகு இந்த நைட் பூட்ல சார்ட்டர் அடிக்கிற வேலை இருக்குது. இதை நான் நினைச்சேன் கொழும்புல மட்டும்தான் இப்படி, வேலை வெட்டிக்கு அழகாக போயிட்டு வருவாங்க, வாஷ் எடுத்துட்டு ஒரு 6-7 மணிக்கு போனார்ண்டா ராத்திரி 12-1 மணிக்கு தான் வீட்டுக்கு வருவார். நல்ல பிள்ளைகள் துளவும் செய்யறாங்க, வேலை வெட்டிகளுக்கும் போறாங்க, ஆனா வீட்டில் மனைவி பிள்ளைகள் இருக்கிறதே பத்தி எந்த ஞாபகமும் இல்லை. இது யங் ஏஜில் பரவாயில்லை, பெச்சுலரா இருக்கும் போது சரி டைம் பாஸுக்கு ஏதாவது செய்யறாங்க, இரவுல வராங்க, உமா வாப்பாவுக்கு தெரியாம கதவு திறந்து உள்ளுக்கு எடுத்து சாப்பாடு கொடுத்து படுக்க போடுவான், இது நடக்குது. சரி, ஒரு எக்ஸ்கியூஸ் ஒன்று இருக்குது. ஆனால் திருமணமானதுக்கு பிறகு இப்படி அங்காங்கே பைக்களையும் ஒவ்வொரு மூளையை முடுக்கலை நின்று கொண்டு 10-12 பேரா போன்களை கிண்டி கொண்டு அசிங்கங்களை பார்த்து கொண்டு முசீபத்தான பேச்சுக்களை பேசிக்கொண்டு இரவு 12-1 மணிக்கு வீட்டுக்கு போறது உங்களுக்கு ஏனப்பா மனைவி என்று கேட்க வேண்டும் போல இருக்கிற சகோதரர்களே, உங்களுக்கு ஏன் பிள்ளைகள்? விடிஞ்சால் இரவு வரையிலும் வெளியே தான் சுத்தி திரியுங்க, அது ஒரு அர்த்தம் இருக்கிறது. சம்பாதிக்க போறீங்க, பணம் தேட போறீங்க, அதாவது மனைவி மக்களை காப்பாற்றணும் நினைக்கிறீங்க, இது பிரச்சனை இல்லை. ஆனா இரவிலேயும் சீரழிவு இருக்கிறது, சீரழிஞ்சால் இப்படிப்பட்ட குடும்பம் எப்படி நடக்கும் சகோதரர்கள்? நம்முடைய பிள்ளைகளாக இருந்தாலும், சகோதரராக இருந்தாலும், நண்பர்களாக இருந்தாலும், நம்முடைய குடும்பத்தில் உள்ள வாலிபர்களாக இருந்தாலும், அவர்கள் இத்தகைய உபதேசங்கள் அவர்களுக்கு சொல்லணும் சகோதரர்கள். ஒரு முதலாளி தன்னுடைய கடையில் வேலை செய்கிற அந்த ஆணுக்கும் இது பற்றி சொல்லணும். கடை முடிஞ்சா நீ எங்கே போவாய்? வீட்டில் எத்தனை பிள்ளைகள்? உன்னுடைய மனைவியுடைய நிலைமை என்ன? என்பதெல்லாம் இவர்களுக்கு உபதேசம் செய்யணும் சகலே. ஹொலிடே ட்ரிப் செய்கிறதே, அதாவது லீவ் நாளை விடுமுறை நாட்களிலே திரிய போவது, KFC போவது, டைன்மோர் போவது, பாஸ்போர்ட்டுகளுக்கு போவது எல்லாம் ஃப்ரெண்ட்ஸோட தான். கல்யாணம் ஏன் முடிச்சிங்க என்று கேட்க வேண்டும் போல இருக்கிறது. நைட் அடிங்க வைஃபோட சகோதரர்களே, அதுக்காக தானே உங்களுக்கு அதனை முடித்து தந்தார்கள். ஹொலிடேஸ் அவளோட ட்ரிப் போங்க. எந்த நாளும் அவள் வீட்டிலே, நீங்க வெளியிலே லீவு நாட்கள்லையும் நீங்க வெளியிலே அவள் வீட்டில் என்றா இந்த வாழ்க்கை எதற்காக என்னவாகும்? நாம நினைக்கிறோம் பயங்கரமான சீரியஸான விஷயங்களுக்கு தான் மக்கள் காலிக்கோட்டுக்கு வராங்க. ஒரு பெண் வந்து கேட்கிறா, எனக்கு அவர் 20 மாத காலங்களாக என்ன எங்களோட வீடு அவங்களோட வீடை தவிர வேற எங்குமே என்ன கூட்டிக்கொண்டு போனது கிடையாது, என்னை அழைத்து கொண்டு போனது கிடையாது, ஒரு பயணம் கூப்பிட்டு போகல, ஒரு வெளியிடங்களுக்கு போகல, எங்கேயும் ஒரு ட்ரிப் போகல, ஒரு என்டர்டைன்மெண்ட்டும் இல்லை, இன்னும் நான் வீட்டில் தான் இருக்கிறேன். இவரோடு வாழ்வதற்கு சரியத்தில் இடம் இருக்குதா, அல்லது பிரிகிறதுக்கு ஏதாவது வழி செஞ்சு தருவீங்களான்னு கேட்கிறார். இதுக்கு என்ன பதில் சொல்றது? குடும்பம் என்கிறதே சேர்ந்து வாழக்கூடிய மனைவி மக்களை பராமரிக்கக்கூடிய இன்பமாக குடும்பம் நடத்தக்கூடிய ஒரு மைதானம் அல்லவா? ஆனா லீவு நாள்லையும் அவளை வீட்டில் விட்டுட்டு நீங்க வெளியே போறதுண்டா, இட்ஸ் எ கிரேட் கிரைம், அது பயங்கரமான ஒரு அநியாயம், மார்க்கத்தில் மிகப்பெரிய அநியாயம் இஸ்லாம் சொல்லுச்சு. அவ வேற யாரோட போவா? வேறு யாரோட போவா? அம்மாவோட போங்க, வாப்போட போங்க, எனக்கு நான் ரொம்ப பிஸி, ஃப்ரெண்ட்ஸோட போகணும், வெள்ளிக்கிழமை அதாவது திங்கக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை சனிக்கிழமையோட ஒரு வெள்ளிக்கிழமை லீவு நாள் வந்தா ஆள் ஏரியாவிலே இல்லை, சில நேரம் மனைவிக்கே தெரியும் அவர் எங்க போயிட்டார். ஆக இந்த பயங்கர நிலைமை விட்டு பாதுகாக்கணும் சொல்ல, இதனால் மிகப்பெரிய பிரச்சனைகள். கோர்ட்ஸ்ல எவ்வளவு வழக்குகள் தேங்கி கிடக்கிறது தெரியுமா? இதுக்கு என்ன நியாய தீர்ப்பு வழங்க முடியும் என்று வழி காண முடியாமல் தவிக்கிற நிலைமை இருக்கிறது. என்ற சட்டப்படி இவர்களை பிரிச்சு தான் விடணும், ஆனால் பிரிய விட்டால் ஒரு நிலைமை என்னவாகும் என்ற கவலையிலே தேக்கி வைக்கப்பட்டிருக்கிறது. மூன்றாவதாக விஷயம், கணவன் மனைவி வெட்கம் கெட்ட கூச்சம் இல்லாமல் பழகிற சகோதரர்கள். திருமணம் முடிச்சா கணவன் மனைவி தான், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் பழகிற விதத்திலே ஒரு ஒரு டீசன்சி வேணுமே. தம்பி தங்கை உம்மா வாப்பாவுடைய முன்னாலே தோளிலே கை போட்டு உட்கார்றது, வாயிலே சோறு ஊற்றுறது, அவர்களுக்கு முன்னாலேயே பெட்ரூம்குள்ளே போய் கதவை சாத்துறது, அவர்களுக்கு முன்னாலேயே உட்காருகிறது, அரைக்குறை ஆடைகளோடு எங்கட வீடு தானே, எங்கட அண்ணன் தானே, எங்கட தம்பி தானே, எங்கட அம்மா வாப்பா தானே என்று அரைக்குறை ஆடைகளோடு வீட்டுக்குள்ளே அலைகிறது, ஒரே குளியல் அறையில் குளிக்கிறது, கையை கோர்த்து கொண்டு ரோட்டிலே நடக்கிறதெல்லாம் ஒழுக்கம் கெட்ட செயல்கள் சகோதரர்கள். இதை சொன்னாங்க, கேட்கிறாங்க, இது என்னப்பா ஏண்ட மனைவி தானே என்று நாங்கள் கேட்கக்கூடாது சகோதரர்கள். உங்களுடைய மனைவி என்பால் மற்றவர்களுக்கு படம் காட்ட முடியாத சகோதரர்கள், அதிலே ஒளிவு மறைவு வேண்டும், அதிலே கண்ணியமான ஒரு அமைப்பு வேண்டும். அவள் கண் மூடி மனிதர்கள் கண் மூடிக்கொள்ளக்கூடிய அளவிலே சீ என்று முகத்தை திருப்பிக் கொள்ளக்கூடிய வகையிலே அந்த கணவன் மனைவி நடக்கக்கூடாது. சில இடங்களுக்கு சில பேருக்கு ஒழுக்கம் அறவே தெரிவதில்லை. எங்கேயாவது கல்யாண வீடுகளுக்கு போனா சோத்தள்ளி இவர் அவருக்கு ஊற்றுறது, இவர் ஏதாவது கடிச்சிட்டு அவருக்கு கொடுக்கிறது, இது உங்களுக்கு ஆகும், ஆனால் வெளியல்ல சகோதரர்களே, உங்களுடைய வீட்டுக்குள்ள உள்ள பெட்ரூமுக்குள்ள இதெல்லாம் வச்சுக்கிறோம். ஆக இந்த ஒழுக்கம் கெட்ட நிலைமைகளை மார்க்கம் விரும்பவில்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல் ஹயாவு மினல் ஈமான், வெட்கம் இருக்கிறது ஈமானில் இன்னும் உள்ளதுன்னு சொன்னார். ஒழுக்கத்தில் இன்னும் உள்ளது வாழ்க்கையில் ஒரு பகுதினு சொல்லல, வெட்கம் இருக்கிறது ஈமானில் இன்று உள்ளதாகும். வெட்கம் வரும், வெட்கம் மானம் ஒளிவு மறைவு என்பதெல்லாம் ஈமானில் உள்ள விடயங்கள் சகோதரர். ஆகவே நாளை அவைகளை பேணுதலாக நாம் நடந்து கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கிறது. எங்களுடைய பிள்ளைகள் திருமணம் முடித்தார்கள், எங்களுக்கு அவரோடு பேச முடியும் என்றால் இப்படியான விஷயங்களே தாய் மகளுக்கும் தகப்பன் மகனுக்கும் அல்லது தெரிந்தவர்களை விட்டாவது நீங்க இப்படி நடக்க வானாம் என்கிறத சைக்கினை ஆலையாவது புத்திமதிகளை சொல்லப்படும். நாலாவது விஷயம், அசிங்கமான படங்களை மனைவிக்கு போட்டு காட்டுகிறது. நிறைய இடங்களில் இது பேசுறதில்லை. நாங்க ஏன் பேசுறோம்டா, இதனுடைய சீரியஸ்னஸ், இதனுடைய பயங்கரமான மோசமான நிலைமைகள் நாங்க பார்த்திருக்கிறனால பேசுறோம் சகோதரி. அசிங்கமான படங்களை போட்டு காட்டுறதுனாலே, சீடிகளை பாட்டுறதுனாலே, போன்களிலோ இந்த முசீபத்தை காட்டுறதுனால என்ன பிரச்சனை வருகிறது? எதை நாங்க செய்யறோமோ அதைத்தான் பாக்குறோமோன்னு சொல்லிடுமா? மேலான சகோதரே, நல்ல விளங்கிக் கொள்ளுங்க, பெண்கள்ல 90% இதை விரும்ப மாட்டாங்க சகோதரி, இதை விரும்ப மாட்டாங்க. அடுத்தவனுடைய மறைமுகமான ஆட்டங்களை எல்லாம், அவயவங்களை எல்லாம் என்னிடம் காட்டுகிற இவர் நல்லவனாக இருக்க மாட்டார் என்று காதி கோர்ட்டுகளில் கேஸ் பதிவு செய்கிறான். பார்த்த அந்த போனோட அந்த சீடியோட வராங்க. நாங்க சொல்றது பொய்யா இருந்தா இதை நீங்க போட்டு பாருங்க சார், இவனுக்கு இதுல என்ன வேற? இப்படிப்பட்ட மனிதன் நாளைக்கு என்னையும் அசிங்கமாக போட்டோ எடுத்து யார் யார்ட்ட காட்ட போறான்னு தெரியாது, இவனுடைய நாள் வாழையிலாங்கிறாரு. மேலான சொல்லி அவரிடத்து அந்த போட்டு காட்டின கணவனை கூப்பிட்டு கோர்ட்ல பத்தி கேள்வி கேட்டா அவர் சொல்றாரு, அவளை இம்ப்ரெஸ் பண்றதுக்காகத்தான் இதனை காட்டினேன்ங்கிறார். இந்த WWF வர ரெஸ்லிங்ஸ் இருக்குது, இதையே பெண்களுக்கு காட்டக்கூடாது, ஹராம். ஏன், அவர்களுடைய இமேஜ்கள் டேமேஜ் ஆகும் சகோதரர், சிந்தனைகள் மாறும், கண்கள் வினா செய்கிறது என்றார். ஆக இதென்றால் இப்படி இருக்கும் போது இந்த அசிங்கங்களை காட்டி அவருடைய இமேஜ்களை நீங்க டேமேஜ் செய்ய பண்ணுறது ஆகுமானதா என்பதை சிந்தனை செய்து பாருங்கள் சகோதரர். மனைவிதான் பார்க்கிறது, நாங்க ரெண்டு பேரு தான், நீங்க பார்க்கிறதே ஹராம், கண்கள் ஜினா செய்கிறது. மனைவிக்கு காட்டுறது எப்படி? அவர் ஓவர் இம்ப்ரெஸ் ஆகி, அவளும் ஓவர் இம்ப்ரெஸ் ஆகி வேறு யாருடனாவது இப்படி நடக்க துணிந்தால் உங்களுடைய நிலைமை என்னவாகும்? கொஞ்சம் நினைச்சு பார்க்கணுமே, உங்களுக்கு மட்டும்தான் அந்த உரிமைகளா? அவருக்கும் அப்படி நடந்தா, தனது மனைவி தப்பாக நடக்கிறாள் என்று காலி கோர்ட்டுகளிலே டிவோர்ஸ் கேசுகள் பதிவு செய்ய வருபவர்களிலே கணவன் வராரு, தன்னுடைய மனைவி தப்பா நடந்துட்டா என்று சொல்லி ஆதாரபூர்வமாக நிரூபிக்கப்பட்ட அமைப்புறையிலே பல பேர் டிவோர்ஸ் கேஸ் ஃபைல் பண்ண வர்றாரு. இவருடைய இந்த நிலைமைக்கு பல பேர் இவளை இந்த நிலைமைக்கு ஆளாக்கிய பெரும் பங்கு அவருக்கு இருக்கிறது. அவருதான் இந்த நிலைமைக்கு காரணம். நீங்க மாப்பிள்ளை எங்க போனீங்க, உங்களுக்கு எப்படி இது தெரியாம போகும்னு கேட்டா வாய் அடிச்சு போறாரு. இதுல ஒரு 5-6 விஷயம் இருக்கு சகோதரி. இது போன்ற படம், முதலாவது இது போன்ற அந்த படங்களை, ஆபாச படங்களை காட்டுறது இந்த முசீபத்துடைய நிலைமையில மாற்று. எல்லா பெண்களும் தக்குவாவுடையவர்களாக இருக்க மாட்டார். எல்லாரும் ஓலியாக்களாக நபீசத்துல் மிஸ்ரியா மாதிரி, ராபியத்துல் அதவியா மாதிரி இருக்க மாட்டார். ஷைத்தான் இந்த நேரம் மனிதனுடைய இரத்தத்திலே ஓடிக்கொண்டிருக்கிறவன். இதை அவர்கள் காட்டுறது முதல் கேள்வி. இரண்டாவதாக, நண்பர்களுக்கு தனது வைஃபை இன்ட்ரடியூஸ் செய்து வைக்கிறது. யா மீட் மை வைஃப் ராலியா, ராலியா அவருக்கு இஸ் மை ஃப்ரெண்ட் முகமது, அவர் ஆலியா இப்படி படுத்து வச்சு அவரை இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறது. இந்த இன்ட்ரடியூசிங் பிறகு ரகசியமான சந்திப்புக்கு வழிவகுக்கும் என்பதை விளங்குகிறார் இல்லையே சகோதரர். மூன்றாவது விஷயம், தான் ஊரில் இல்லாத போது அல்லது நாட்டில் இல்லாத போது நண்பர்களை கொண்டு மனைவிக்கு உதவி ஒத்தாசை செய்யறது. இந்த செக்கை கொஞ்சம் மாற்றி கொடுத்துருங்க, இந்த ஃபீஸை கொஞ்சம் கெட்டிடுங்க, இந்த பிள்ளையுடைய ஃபீஸை கொஞ்சம் கெட்டிடுங்க, இப்படி ஒரு உதவி செஞ்சிடுங்க, அப்படி ஒரு உதவி செய்யுங்க, இந்த லைட் பில்ல தண்ணி பில்ல கெட்டிடுங்க, அப்படி ஒரு கனெக்ஷனை ஏற்படுத்துறது இந்த கணவன் தான். பிறகு நீங்க எப்படி கோர்ட்ஸுக்கு வந்து சொல்லுவீங்க, அவ தப்பானவள், அவ ஒரு தவறு தான் செஞ்சா, ஆனா நீங்க இத்தனை தவறையும் செய்திருக்கிறீர்கள். நாலாவது விஷயம், மகரம் அல்லாதவர்களோடு மனைவியை பயணம் செய்ய அனுமதிக்கிறது. மகரம் இல்ல, அவருக்கு கடத்தலாம், அவர் என்ன வேண்டாலும் அவளை செய்யலாம், அப்படி மகரம் அல்லாது ஒருத்தரோட அல்லது பல பேரோட சில விஷயங்களுக்காக அனுப்புறது, ஸ்கூலுக்கு, மார்க்கெட்டிங், ஹாஸ்பிட்டல்ஸ் அல்லது கல்யாணம், கொஞ்சம் அவளை ட்ராப் பண்ணிட்டுங்களேன், கொஞ்சம் அவரை விட்டுட்டுங்களேன், கொஞ்சம் அவளுக்கு ஹெல்ப் ஒன்று பண்ணிட்டுங்களேன், அவன் முன்னுக்கு போவா, நீங்க பின்னுக்கு பைக்கில் போய் கொஞ்சம் பார்த்துக்கோங்களேன் சொல்லி இப்படி கனெக்ஷன் உண்டாக்குறது இந்த ஆண்கள் தான், கணவன் தான் சொல்வது. அஞ்சாவது விஷயம், ஃப்ரெண்ட்ஸ் மாருடைய மனைவியரோட தான் ஃப்ரீயா பழகுவதற்காக தனது மனைவியை அவர்களோடு ஓபனாக பழகுறது. இவருக்கு தேவை அந்த ஃப்ரெண்ட்ஸ் மாருடைய மனைவியோட மனைவி மாட்டோ பிரிய பழகுறது. அதனால இவர் என்ன செய்யறாரு, தன்னுடைய மனைவியே மற்றவரோட பிரெண்ட்ஸ்மாரோட ஓப்பனா பழக விடுறாரு. இதெல்லாம் பார்த்தா சரி வருமா? ஒரு சொல்ல நாங்க புறவியல் மாதிரி, நாங்க உடன் பிறந்தவர்கள் மாதிரி, நாங்க மிச்சம் காலமா பழகிறோம். மேலான சொல்லே இவைகளும் இத்தகைய மோசமான நிலைமைகளுக்கா வழிவகுக்கும் சார். எத்தனை கேசுகள் சிக்கலிலே இருக்கிறது தெரியுமா? இதனால எவ்வளவு முசீபத்துகள் உண்டாகி இருக்கு. உன்னோட மனைவியை கணவனை விட்டுட்டு வா, உன்னையும் நான் வாழ வைக்கிறேன், இரண்டாம் திருமணம் செய்து என்று சொல்லி தைரியம் கொடுக்கக்கூடிய அளவிலே அவளும் தைரியமாக தலாக் கேட்டு வந்த கேசுகள் இன்னும் பதிவில் இருக்கிறேன். எவ்வளவு பயங்கரம். ஆறாவது விஷயம், தமது வீடுகளிலே வேலை செய்யும் மேல் சர்வன்ட், வேலைக்காரன்கள், வேன் டிரைவர்ஸ், கார் டிரைவர்ஸ், டியூஷன் மாஸ்டர்ஸ், மகளுக்கு டியூஷன் கொடுக்க வர மாஸ்டர்ஸ் என்பவர்களை தான் வீட்டில் இல்லாத போது நுழைய அனுமதிப்பது சகோதரி. இது போன்ற இன்னும் பல பிரச்சனைகளாலே எத்தனையோ டிவோர்ஸ்கள் நடைபெறுகிறது என்பதை நாம் விளங்க வேண்டும். காரணம், ஆண்கள் குற்றம் சாட்டுவது பெண்கள் மீது என்றா, இதனை எவ்வளவு எப்படி ஏற்றுக்கொள்ள? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லா யஹல்லூன ரஜுலன் பிஇம்ராஅத்தின் லா தஹில்லு லஹு. நீங்க இந்த தனியாக இருக்கிற ஆண்கள் பெண்களோடு ஆண்களாகி நீங்க தனிமையா இருக்காதீங்க. ஒரு பெண் ஆணோடு தனியா இருக்க வேணாம். பையன ஷைத்தான சாலிசவுமா, மூன்றாவதாக ஷைத்தான் இருந்து கொண்டிருக்கிறான், எந்த நேரமும் முசீபத்தை உண்டாக்குவான். கேஸும் கேஸும் இந்த இது மாதிரி இந்த கேஸும் அடுப்புமா, எந்த நேரமும் லைட்டர் அடிக்க ரெடியாகி கொண்டிருப்பான் சொல்லுவோம். பத்திரத்துக்கு ரொம்ப நேரமாகாது. இது போல அசிங்கமான வாழ்க்கையில் இருந்து பாதுகாக்கக்கூடிய அந்த முசீபத்தில் ஈடுபடக்கூடிய ஐந்தாவது விஷயம், மனைவி மக்களுக்கு சிறந்த ஃப்ரெண்டாக இருக்கும். நல்ல ஒரு குடும்ப மனிதனுக்கு அதான தன்மை, மனைவி மக்களுக்கு சிறந்த ஃப்ரெண்ட்ஸாக இருக்கும். இவர் போலீஸ்ல வேலை, அதனால போலீஸ்கார மாதிரி, ஸ்கூல்ல வேலை, அதனால பிரின்சிபல் மாதிரி, கம்பெனியில வேலை, அதனால இவர் டைரக்டர் மாதிரி, கோர்ட்ஸுகளில் வேலை, அதனால லோயர்ஸ் மாதிரி வீடுகளில் இருக்கக்கூடாது சொல்றது. அதெல்லாம் உங்களை இதோட வச்சுக்கிறோம், பிள்ளைகளோட பேசி பழகுவோம். அவர்கள் அது அவர்களுடைய கூட்டாளி மாதிரி இருக்கிறாங்களே, ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் மாரை பத்தி அவங்கள பத்தி கேட்கணும், அவங்களோட டீச்சர்ஸ் மாரை பத்தி பேசணும், அவங்களோட படிப்பு பத்தி பேசணும், விளையாட்டு பத்தி பேசணும், எங்களோட புக்ஸ் எடுத்துக்கணும், வாங்க எத்தனை புக் எடுத்திருக்கீங்க, எத்தனை ஸ்டார்ஸ் எடுத்திருக்கீங்கன்னு சொல்லி அவங்களை என்கரேஜ் பண்ணக்கூடிய வகையில பேசணும். இது பற்றி எல்லாம் கேட்டு அவர்கிட்ட விளங்கணும் சகோதரி. ஆனா டெட் ஹேவ் நோ டைம். டெட் மாரெல்லாம் டெட் ஆகி அவங்களுக்கு டைம் இல்லை. பிள்ளைகள் கிட்ட வந்தாலே, வீட்டுக்குள்ள வந்து பிள்ளைகள் கிட்ட வந்தாலே விரட்டுறான். வீட்டையும் ஆபீஸ் ஆக்கி, பேங்க் ஆக்கி, கடை ஆக்கி, மனைவி மக்களோடு கடு கடு என்று இருக்கிறார். எவ்வளவு குற்றச்சாட்டுகள் வருகிறது, நாங்க எங்க போவோம்னு கேட்கிறோம். எங்களுக்கு இவர் இறக்கம் காட்டாது, யார் எங்களுக்கு இறக்கம் காட்டுவார்னு கேட்கிறார். வெளியே உழைக்க போய் வீடு திரும்பும் பல வாப்பாமார்கள் பிள்ளைகளுக்கு ஸ்வீட்ஸோட வாரது இல்ல சகோதரே, கொட்டாகத்தான் வாராங்க. எவண்டையாவது கோபத்தே, எவண்டையாவது ரிட்டர்ன் செக் கேசுகளே, எவண்டையாவது சண்டை சச்சரவுகளே, வீட்டை கொண்டு போற. இன்னும் ரெண்டு அவராவது கழிச்சு வந்திருந்தா நல்லா இருக்க வேண்டி மனைவி மக்கள் நினைக்கிறாங்க. சி இப்பவே வந்துட்டாரு, ஒரு டூ அவர்ஸ் பிந்தி வந்திருந்தா நல்லா இருக்குமேண்டி மனைவி மக்கள் நினைக்கும் அளவிலே இவர் இம்சை புருஷன். பிள்ளைகளுக்கு பெரிய தொல்லை வந்தாலே அவங்களோட நிம்மதி இல்லா போ. பல வீடுகளில் ஸ்கூல் அட்மிஷன்ஸ், டீச்சர்ஸ் மீட்டிங்ஸ், இந்த பேரண்ட்ஸ் மீட்டிங்ஸ், புக்ஸ் பர்ச்சேசிங், ப்ரொமோஷன் ரிப்போர்ட்டுகள், இந்த மந்த்லி ரிப்போர்ட்டுகள் எல்லாம் சைன் பண்றது பார்க்கறது எல்லாவற்றுக்கும் மனைவி தான், மமீஸ் தான். வாப்பா வெறும் மணி மேக்கிங் மெஷின்ஸ். அவருக்கு வேலையே அவர் சொல்ற நியாயம் தான், ஆனா அப்படி இருக்கிற சகோதரி. வாப்பா வெறும் பாசு சம்பாதிக்கிறா இருக்கிறார். எந்த அளவு நான்சென்ஸ் என்றால், நான் ஸ்கூல்ல வைஸ் பிரின்சிபலா இருக்கும் போது ஒரு தகப்பன் வந்தாரு காலையில 10 மணிக்கு, அவசரமா ஒரு விஷயத்துக்காக என்ன பிள்ளைய கூட்டிக்கொண்டு போவோம். பரவாயில்ல உட்காருங்க, ஆபீஸ்ல உட்கார வச்சுட்டு என்ன கிளாஸ் அவரு. அவர் சொன்னாரு, போன வருஷம் 4 5 படிச்சாரு, இந்த வருஷம் 6 7 படிக்கிறாரு. நான் சொல்ல என்ன கிரேட், ஏயா பியா சியா டியா கொஞ்சம் விடுங்க அதில் என்று கால் பண்ணாரு வைஃபுக்கு. வைஃப் சொன்னா கிரேட் சிக்ஸ். நான் கேட்டேன் ஏ பிசின்னு 160 பிள்ளைகள் இருக்கிறாங்க, ஒரு ஒரு கிளாஸ் 40 பிள்ளை, இதுல எந்த கிரேட் இருக்கிறாரு? அவர் சொன்னாரு அது தெரியாது, மறுவ கால் பண்ணா கேஸா போகும், வைஃப் பேசுவா, நீங்க கொஞ்சம் தேடி பாருங்க. செக்ஷன்ல ஹெட் அனுப்பி எல்லாரும் தேடி பார்த்தா அவர் சொல்றாரு அப்துல்லா ஷஹீத் இருக்கிறாரு, அப்துல்லா ரஹீம் இருக்கிறா, அப்துல்லா மொஹிதீன் இருக்கிறாரு, ஆனா அப்துல்லா பாய் கண்டு யாரும் இல்லை. அவ்வளவு பேரே நாங்க பார்த்துட்டு அரை மணி நேரத்துக்கு பிறகு வந்து சொன்னான். நான் கேட்டேன் இல்லையாமே, அவர் வீட்டுக்கு கோல சொன்னாரு நீ என்ன பிள்ளைய பாக்குறாய், பிள்ளைய நீ இன்றைக்கு ஸ்கூலுக்கு அனுப்பாம என்ன போய் கூட்டிக்கணும் வர சொல்றாய். அவர் கேட்டா உங்களுக்கு என்னப்ப பைத்தியமா, நீங்க எங்க எந்த ஸ்கூலுக்கு போனீங்க? அவர் சொன்னா நான் முக்கரமா இன்டர்நேஷனல் ஸ்கூலுக்கு போனேன். அவர் சொல்றா முக்கரமா இன்டர்நேஷனல் ஸ்கூல் இல்ல, பக்கத்துல வைத்து அல்மனார்ல தான் அவர் படிக்கிறார். இவருக்கு பேர் வாப்பா. ஐ ஆம் வெரி சாரி சார், சிரிச்சு கொண்டு போறாரு. நான் திரும்பவும் கேட்டேன் நீங்க வாப்பா தானே, சிரிக்கிறதெல்லாம் சொல்லலே. இவர் அழுது கொண்டு போவோம், எவ்வளவு எவ்வளவு நான்சென்ஸ் ஆகிக்கிறா வீடுகள் விஷயத்தில். முன்பு இவர்களோட சகோதரே, முன்பு நாங்க வாப்பா மாரோட உட்கார்ந்து பேசுவோம். எனக்கு ஞாபகம் இருக்கிறது என்னுடைய வயசுல இருந்த பிள்ளைகள் எல்லாம் அப்படித்தான் இருந்தாங்க. வாப்பாவோட உட்கார்ந்து வெளியே திண்ணையில உட்காந்து ஒரு சேர போட்டு உட்காந்து இரவு நேரத்துல வாப்பா மாரோட பேசுவோம். என்ன கேட்போம், கேள்வி கேட்போம். வானம் ஒரு நேரம் கருப்பா இருக்குது, ஒரு நேரம் நீளமா இருக்குது, ஒரு நேரம் வெள்ளையா இருக்குது, இதனுடைய நிறம் என்னன்னு கேட்போம். அதுபோல இந்த விமானம் எவ்வளவு பெருசு, பிளைட் எல்லாம் எவ்வளவு பெருசு, அது வானத்துல பறக்குது. இந்த கார் வேன் எல்லாம் சின்ன சின்னதா இருந்தும் ஏன் பறக்குது இல்லைன்னு கேட்போம். தெரியாது, கேட்போம் கேள்வி. பிள்ளைகள் அப்படித்தானே கேட்பாங்க. அதுபோல ஆமைக்கு 4 கால் இருக்குது, அது ஓடுது இல்லை, ஆனால் பாம்புக்கு காலே இல்லாம வேகமா ஓடுது, ஏன்னு கேட்போம். அன்னைக்கு நாங்க அப்படி கேட்டதுனால தான் சொல்லி இன்னைக்கு இப்படி பேசக்கூடிய வாய்ப்பு. ஆனா கேட்காட்டி என்ன கேள்வி கேட்கணும், இப்படி எல்லாம் கேக்குது. பெற்றோர்கள் இந்த கேள்விக்கு பதில் சொல்ல படிச்சிருக்கணும் என்ற இல்ல, பகுத்தறிவு இருந்தாலே போதும், என் பிள்ளை நல்ல பேசுது, இதுக்கு நான் ஏதாவது சொல்லணும் என்று அவருக்கு சொல்லக்கூடிய வாய்க்கணும். இப்ப என்ன நடக்குதுண்டா, இவன் ஒரே பரபரை வந்த ஸ்கூல விட்டா, அதனால இவனை முள்ள ஒரு ரூமுக்குள்ள போட்டு அல்லது ஹோல்ல உட்கார வச்சு டிவிய போட்டு கொடுத்துறாங்க. அது ஒன் சைட் கம்யூனிகேஷன். டிவி அப்படித்தானே, ஒன் சைட் 2-3 அவர்ஸ் அந்த டிவியில டிவி பேசிக்கொண்டே இருக்கும். இவர் ஊமையா அதுக்கு முன்னால உட்கார்ந்து கொண்டிருக்கும் பிள்ளைகள், பிள்ளை பேசுறே, அது ஒன் சைட் கம்யூனிகேஷன். அந்த டிவி 2-3 அவர்ஸ் பேசிக்கொண்டிருக்கும், இவர் ஊமையா கேட்டுக் கொண்டிருப்பார், உட்கார்ந்து கொண்டிருப்பார். சகோல டிஸ்கவரி சேனல், இந்த அனிமல் பிளானட்ஸ், இந்த நேஷனல் ஜியோகிராபிஸ் எல்லாம் அறிவு கலெக்ஷன் ஆகிறது உண்மைதான். அதெல்லாம் அறிவு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அறிவு கலெக்ஷன் ஆகலாம். ஆனா அவுட்புட் எல்லாம் அவுட்புட் என்னவாகும் சொல்லு, அந்த டேலண்ட் இல்லாம போகுமே. பிள்ளைகள் ஸ்கூல்ல படிச்சு கொடுத்தா ஏன் எக்ஸாம் வைக்கிறாங்க, கொஸ்டின் கேக்குறாங்கடா, இவனுக்கு விளங்கிச்சான்னு திரும்ப பாக்குறதுக்கு. ஆனா டிவி நிறைய பேசி எல்லா விஷயத்தையும் படிச்சு கொடுக்குது, அது திரும்ப கேள்வி கேட்கறது இல்லையே, அவங்கள சும்மா மொக்கை ஆக்குறோம் சொல்லு. இந்த நிலைமை தான் நாட்டுல நடந்தது. பிள்ளைகளோடு தினமும் 1 மணி நேரமாவது பேசணும். பிள்ளைகள் இந்த கார்ட்டூன்களை, இந்த அனிமேஷன்ஸ்களை ரொம்ப விரும்புறாங்க, ஏன் தெரியுமா? அதுல யானை பேசுது, புலி பேசுது, கரடி பேசுது, பாக்குறீங்க தானே. வீட்டில் மம்மீஸ் பேசாதனால அது மங்கீஸோட பேசிக்கொண்டி, வீட்டில் டெடிஸ் பேசாதனால அது டொங்கீஸோட பேசிக்கொண்டி, அதுக்கு சந்தோஷம், குதூகலம், சத்தம் போட்டு போட்டு சிரிக்குது, நல்ல அழகானவங்களே. இந்த மம்மீஸும் டெடிஸும் அந்த மங்கீஸும் டொங்கீஸ் விட மோசம், அது பேசுறது இல்லை. இதனால் அவங்க இதுல இன்ட்ரெஸ்ட் எடுத்துறாங்க சகோதரி. ஆக மேலான சகோதரி, குடும்பம் தலைமைத்துவம் என்று வெறும் சம்பாத்தியம் மட்டுமல்ல சகோதரி. குடும்பத்துடைய மனிதன் செய்யக்கூடிய தலைமைத்துவம் என்பது வெறும் சம்பாத்தியம் மட்டுமல்ல, மனைவி மக்களுடன் சேர்ந்து பழகணும், ஃப்ரெண்ட்லியாக நடக்கணும். அட்லீஸ்ட் வீக்லி ஒன்ஸ், ஒரு ஒரு கிழமைக்கு ஒரு நாளைக்காவது அவங்களோட சகண்ட உட்கார்ந்து சாப்பிடுவோம். இது ஆக பெரிய விஷயம் சொல்லு, இது ஒரு ஃபார்மாலிட்டிக்காக செய்யற விஷயம் சொல்ல வரல. கிழமைக்கு ஒரு நேர சாப்பாடையாவது ஒரு செவன்ல உட்கார்ந்து சூப்பரா போட்டு அழகான முறையில் பிள்ளைகளையும் மனைவி உட்கார வச்சு சாப்பிடுவோம். இதனால என்ன நடக்கும், இது ஒரு ஃபார்மாலிட்டியாக செய்யல, இதனால 5 விதமான பயன்கள் காணப்படுகிறது. கொண்டிருக்கிறதே இந்த பிள்ளைகளுக்கும் வாப்பாவுக்கும் மனைவிக்கும் இடையில மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் உண்டாகும். ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்குமே புள்ளர் பார்ப்பாங்க, அடிங்க வாப்பா இப்படிப்பட்டவரா, ஷா எவ்வளவு நல்ல அழகா சிரிக்கிறாரு, இவர் வாப்புக்கு சிரிக்கவும் தெரியுமா, அப்பதான் பிள்ளைக்கே விளங்கு என்று ஒரே கடுகடுன்னு இருக்கிறவர் தானே பேசுறாரு. நல்ல அழகான முள்ள சிரிக்கிறாரு, சில விஷயங்கள் சொல்றாரு, மனைவி பிள்ளைகளோட பேசுறாங்க, பாப்பாவும் பிள்ளைகளோட ஜோக்கா பேசுறாரு, இந்த மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் உண்டாகும். இரண்டாவது, பிள்ளைகளுடைய ஒழுக்கம் பழக்க வழக்கங்கள் புரிய வரும். அது பிள்ளைகள் எப்படி சாப்பிடுறாங்க, கை கழுவுனாங்களா, ஒழுங்கா உட்கார்றாங்களா, ஒரு ஒரு முஸ்லீம் பிள்ளை சாப்பிடுற மாதிரி சாப்பிடுறாங்களா, கீழே கொட்டினதை எடுத்து போடுறாங்களா, இந்த சாப்பாட்டில் என்ன விஷயம் இருக்கிறது போன்ற அந்த விஷயங்கள் எல்லாம் இந்த பிள்ளைகளுக்கு புரிய வரும் சகோதரர்கள். அதான் ஆக முக்கியமான விஷயம். ஒரு உம்மா ஓயல் பிடிச்ச ஒரு பொடியனே ஜமாத்தில் அனுப்புனா 40 நாள். வாப்பாவுக்கு தொழுகையே பிடிக்காது, பள்ளியே பிடிக்காது, இவருக்கு ஜமாத் பிடிக்குமா, ஆ போறாரா, ஆ போய் போயிட்டு வரட்டுமே, பெரிய மலக்குமார் ஆய்வு வரட்டும் சொல்லி ஒரு கிண்டலை போட்டு அனுப்பிவிட்டார். போயிட்டு வந்த பிள்ளை 2-3 நாளைக்கு பிறகு வாப்பா கூப்பிட்டு கேட்டாரு, அடே இங்க வா, என்ன படிச்சா சொல்லுப்பா, ஜமாத்துல போனீங்களே, பெருசா போனீங்களே, என்ன படிச்சீங்க. அவர் சொன்னாரு, நல்ல திங்க படிச்சன், நல்ல தூங்க படிச்சன். அவளை வைஃபை கூப்பிட்டாரு, இங்க வா ராலியா, இங்க வா, இந்த பாரு உன்னை மகன் சொல்றத பாரு, என்ன சொல்றான்னு கேளு. சொல்றாரு, ஓ நான் நல்ல திங்க படிச்சேன்டா, இதுவரலும் காஃபிர்கள் மாதிரி நான் திங்க சிந்து கொண்டிருந்தேன், காலை நீட்டி கொண்டு போட்டு உட்காந்து காலுக்கு மேல கால் போட்டு எனக்கு முன்னால டிவியை போட்டு இப்படி ஒன்றும் இல்லாத மாதிரி நான் அங்க ஒன்று இங்க ஒன்றுமாக தின்று கொண்டிருந்தேன், இப்ப எப்படி சூப்பரா போட்டு கை கழுவி அழகான முறையில உட்கார்ந்து சாப்பிடணும் நான் படிச்சேன், அதான் நல்ல திங்க படிச்சேன். இதுவரையிலும் கண்டு நின்ற மாதிரி மோசமான பாடல்களை கேட்டுக்கொண்டு அப்படி எல்லாம் மோசமாக நான் தூங்கினேன், இப்ப சாபாக்கள் எப்படி தூங்கினாங்களோ அது போல தூங்க படிச்சேன், நல்ல தூங்க படிச்சேன் என்றார். மேலாண் சூழலை உண்டு வாப்பமார் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும், அல்லது வாப்ப உம்மவும் பிள்ளைகளிட்ட படிச்சுக்கொள்ளும். ஆக இந்த விஷயங்கள் அது உண்டாக்கு சொல்லு. மூன்றாவதாக, விருப்பு வெறுப்புகள், எது சாப்பிட பிடிக்கும் எது சாப்பிட பிடிக்காது. இன்னைக்கு உம்மாவுக்கு தெரியாது, ஆனா வாப்பாவுக்கு ரொம்ப பேருக்கு தெரியாது. சில பேர் மரக்கறி சாப்பிட மாட்டாங்க, சில பேர் மீன் சாப்பிட மாட்டாங்க, சில பிள்ளைகள் சும்மா ரொம்ப அவங்க மறுபடியும் வேற ஆக்க சொல்ல மாட்டாங்களே, ஏதாவது அலைஞ்சி வச்சுட்டு 2-3 சோத்தை போட்டு எல்லாம் போயிட்டுருவாங்க, பசிக்குதுன்னு சொல்ல மாட்டாங்க. ஆகினால அவங்களுக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காதுங்கிறது வாப்பாவுக்கு தெரிஞ்சாதான் வாங்கி போடையிலும். ஒரு வாப்பா என்ன செஞ்சாரு, சண்டே பிள்ளைகளும் வீட்டில் இருக்கிறான், நானும் வீட்டில் இருக்கிறேன், நல்ல சாப்பாடு ஆக்குங்கிறதுக்காக 3000 ரூபீஸ் கொடுத்து இந்த சிங்கீரான்னு சொல்லுவாங்க லோப்ஸ்டர்ஸ், இதை வாங்கி கொண்டு வந்து கொடுத்தார். மனைவி முகசை துடிச்சு கொண்டே ஆக்குனா, நல்ல டேஸ்டா ஆக்கி வச்சா. 2 மணிக்கு வாப்பா எங்க போயிட்டு வந்தாரு, நான் சோத்த போட்டுண்டாரு, மனைவி சோத்த போட்டு அவருக்கு முழு கரியே கொண்டு வச்சார். அவர் கேட்டா, வாங்கல எல்லாரும் திங்க. அவர் சொன்னாச்சு, இந்த ஜராவே நான் திங்கிறது இல்லை. பிள்ளைகளுக்கு காட்டோ மேல மூக்க பிடிச்சிக்கொண்டு எல்லா ரூமுக்குள்ள போய் ஒழிஞ்சிட்டானுகள், இதை யாரும் திங்கிறது இல்லை. அப்படி 3000 கொடுத்து 3000 கொடுத்து வாங்கினா நீங்களே எல்லாத்தையும் தின்னுங்க. தவிர என்ன சாப்பாடு பிடிக்கும் எதை பிடிக்காது, எதை சாப்பிடுவாங்க எதை சாப்பிட மாட்டாங்க விளங்குறது இல்லையா. இன்னைக்கு நிறைய பேரண்ட்ஸ் மாருக்கு தெரியல சொல்லி வாப்பா மாறு குறிப்பா. 4வது விஷயம், அதிகமாக சாப்பிடுறது யாரு, குறைவாக சாப்பிடுறது யாரு என்று ஐடென்டிஃபை பண்ணக்கூடிய ஒரு நல்ல நிலைமை உண்டாகும். மூத்தவர் இருப்பாரு, அவர் கொஞ்சம் குறைவா சாப்பிடுவாரு, இளையவர் இருப்பார் நிறைய சாப்பிடுவாரு, ஆக கடைசியானவர் சில நேரம் சாப்பிடாமலே விடுவாரு. ஆக இப்படிப்பட்ட அந்த ஏற்ற தாழ்வுகளை விளங்க வேணும் சகோதரர். 5வது, நான் செலவுக்கு கொடுக்கிற பணம் இருக்கிறதே, இது இந்த 4 பிள்ளைகளும் நானும் வைஃப்பும் சாப்பிடுறதுக்கு இந்த செலவுக்கு போதுமானு பார்க்கும், அது விளங்குமே, உட்கார்ந்ததானே தெரியும். இன்னைக்கு பல ஆண்களுக்கு உப்பு விலை, அரிசி விலை, மரக்கறி விலை, இந்த தேங்காய் விலை ஒன்றும் தெரியா, என்னது 60 ரூபாவா, நான் வாங்கினதே 20 ரூபாக்குத்தானே ஏசிட்டு போறான் கடைக்காரன் சொல்றேன், நீ எங்கட அழிக்கிறாய் என்ற ஆம்பளைக்கு ரொம்ப பேருக்கு தெரியாது. ஆக சொல்லி இப்படி இருக்கிறதின் காரணமாக நல்ல பல பயன்களை ஆண்கள் அனுபவிச்சு கொள்ள முடியும். எனவே இந்த குடும்பம் இருக்கிறதே இது செழிப்பான வாழ்றதுக்கு நல்ல வழிமுறை சவர். இது போல அல்லாட யக்கீன மனைவி மக்களுக்கு ஊற்றது ஆகப்பெரிய குடும்ப வாழ்க்கையுடைய கட்டாய கடமை சவர். போன்ஸ், பிரிட்ஜ், டிவி, வாஷிங் மெஷின், கிச்சன் வியாஸ், பர்னிச்சர்ஸ், ஜுவல்லரிஸ் மட்டும் இவர்களுக்கு வாங்கி கொடுத்து அவர்களை சாட்டிஸ்ஃபை பண்ணா போதாது, இவர்களுக்கு நல்ல அல்லாஹ் தஆலாவுடைய வல்லமைகளை, குதிரத்துகளை, அவனது இன்கிரெடிபிள் கிரியேஷன்ஸ், அற்புதமான அவனுடைய படிப்பினங்களை, செயற்பாடுகள் அவங்களுக்கு சொல்லணும் சகோதரி. சுருக்கமா சொல்லி முடிக்கிறேன். அதுக்காக வேண்டி வானத்தை, சந்திரனை, சூரியனை காட்டணும், அதை பத்தி விளக்கணும், கடல் மலைகளை காட்டணும். இல்லசகோன் அதுக்காக வேண்டி முட்டை மாடி கூட்டிகன்னு போயிட்டு, இல்லாட்டி கோல் பேசி கூட்டிகன்னு போயிட்டு, வானத்தை பார், வண்ண விளக்குகளால் தோரணங்களால் தொங்க போட்டிருக்கும் நட்சத்திரங்களை பார், இரவுகளை கூட இன்ப வெளிச்சமாக ஆக்கும் அந்த சந்திரனை பார், 3,80,000 மைலுக்கு அப்பால் இருந்து மனிதனை சுட்டரிக்கும் அந்த சூரியனை பார், அதை படித்து அல்லாஹின் வல்லமையை பார் என்று சொன்னா, அவ பாப்பா இவன் படம் பார்த்து பார்த்து அப்செட் ஆயிட்டார் போல இருக்கின்னு அவ யோசனை பண்ணுவோம். அப்படி வசனம் பேசுறது இல்ல, இவள் அங்கெல்லாம் கூட்டிகனு போக தேவையில்ல, கிச்சனை கூட்டிகனு போவோம். கிச்சன் இருக்கிறே குசினி கூட்டிகனு போயிட்டு கொஞ்சம் கடுகு எடுத்து வலது கையில ஒரு ஒரு உள்ளம் கையில வச்சு அவருக்கு சொல்லுங்க, இந்த கடுகு எப்படி தெரியுமா அவனுக்கு? இன்னும் வரையிலும் இந்த கடுகுடைய ருசி இருக்குது, இதை சாப்பிட ரொம்ப பேருக்கு தெரியா, வயசு 60-70 ஆச்சு. வாட் இஸ் த டேஸ்ட் ஆஃப் இந்த மஸ்டர்ட் சீட்னு கேட்டா இன்னும் அதனுடைய அந்த டேஸ்ட்னு சொல்ல தெரியா யாருக்கு? கொஞ்சம் பேருக்கு தெரியுமா? இந்த கடுவை கையில வச்சு பார், அல்லாத அற்புத சக்தி 6 விதமான நோய்களுக்கு சுகப்படுத்தக்கூடிய அரு மருந்தாக இந்த கடுகு இருக்கிறது. வெறும் சாப்பாடு அல்ல, இதுல இந்த ஹார்ட் சர்ஜரி செய்யற டாக்டர்ஸ் மாறிக்கிறாங்களே, இங்க எவ்வளவு பெரிய ஸ்பெஷலிஸ்ட் நுணுக்கமா வேலை செய்கிறவர்கள், இவங்களை 10 பேரை கூப்பிட்டு இதுல ஒரு கடுவை 4 பிரிச்சு இதுல என்ன இன்கிரீடியன்ஸ் இருக்குதுங்கிறத லிஸ்ட் போட்டு தாங்கன்னு சொன்னா 10 பேரும் செட்டு போவானுங்க சகோதரி. அதை காட்டுவாங்களா யாராவது ஒருத்தர்? இதை சொல்லணும் மனைவிக்கு, பார் இவ்வளவு கடுவை அள்ளி வச்சுக்கிறா, இந்த ஒரு கடுவுடைய பிரச்சனை பார், அல்லாஹ் தாலா எவ்வளவு பதர்த்து வாங்க. மிளகு எடுத்து கையில வைங்க, மிளகு பெப்பர்ஸ் கொச்சிக்கா காஞ்ச கொச்சிக்கா எல்லாம் ஒரு ஒரு விதமான உரப்பிரிக்கும், இதுக்கு ஒரு தனி விதமான உரப்பிரிக்கும், அது என்னங்கிறது யாருக்கும் சொல்ல தெரியாது. இந்த மிளகு இருக்கிற சொல்லு, இத அதாவது பில்டிங் கட்டுறாங்களே 60-70 ஸ்டோரிஸ் பில்டிங் கட்டுறவங்கள, இதுல ஒரு 10 இன்ஜினியரை கூப்பிட்டு இதை 4 பிரிச்சு இதை மாறி உண்டை நீங்க செஞ்சு தாங்களேன்னு சொன்னா அவன் எல்லாம் நாட்டை விட்டே ஓடி போயிடுவான். அன்பான் சொல்லலே, அப்படிப்பட்ட குதலத்து வாய்ந்த படிப்பு நீங்கள் இந்த பேனகுரை கேக்குது, அது சொல்ற உழுஹால் சொல்லுவாங்க சிங்களத்துல உழுவரிசி. இது சகோதரே 11 விதமான மருத்துவ குணங்களை கொண்ட அழகான ஒரு 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 அல்லாஹ்வுடைய படைப்பு. அது ஒவ்வொன்றோடு சேர்த்தா ஒவ்வொரு குணம் தரும், எத்தனை பேருக்கு அதனுடைய தன்மை தெரிவித்த ஒரு இதுகளை மனைவி கிட்ட பேசுங்க. அல்லாஹ்வுடைய நம்பிக்கை வரும், எங்கள் மீது இறக்கம் கொள்வார். ஆண்கள் கணவன்மார் எங்களுக்கே அதை பத்தி தெரியாது, நாங்க எப்படி போய் வைஃப் கிட்ட பேசுறதுன்னு நினைக்கிறீங்களா? விலங்கோடும் சகோதரி. ஆக குடும்ப வாழ்க்கைங்கிறது நாங்க நினைக்க கூடாது, வெறும் இபாதத்துகளை கொண்டு சரியாக்கல, வெறும் சம்பாத்தியத்தை கொண்டு நாங்க வெற்றி பெறும், நாங்க அழகான முறையில் வாழ்ந்தா அல்லாஹ் எடுத்து நாம் சொர்க்கத்தை பெற்றுக் நினைக்க வேணாம். சிறப்பான வாழ்க்கையை பிரச்சனைகள் வருகிற போது வீட்டுக்குள்ளேயே அதனை சமாளிக்க பார்க்கணும், ரோட்டுக்கு வந்தா கோர்ட்டுக்கு வரும் என்கிற அந்த பய உணர்வோடு வாழணும். எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்லஷானு தாலா அத்தகைய நல்ல வாழ்க்கையை அனைவருக்கும் தந்தருவானாக. யாரெல்லாம் மோசமான முசீபத்தில் விட்டங்களை பாதுகாப்பாயாக. யாரெல்லாம் உண்மை உண்மை என்று விளங்கி அதன்படி நடப்பதற்கும், தீயமான விஷயங்களை தீயதாக விளங்கி அதை விட்டு தவிர்ந்து நடப்பதற்கும் தௌஃபீக் செய்வாயாக. லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவுடனே வாழச் செய்வாயாக, அந்த கலிமாவுடனே மரணிக்க செய்வாயாக. யாரெல்லாம் குடும்பத்தோடு சொர்க்கம் செல்லக்கூடிய பாக்கியங்களை எம் அனைவருக்கும் தந்தருவாயாக. வாக்ருதவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.
அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மேலும் இது போன்ற இன்னும் பல பயான்களை www.acmyc.com எனும் இஸ்லாமிய இணையதளம் ஊடாக நீங்களும் டவுன்லோட் செய்து கொள்ள முடியும். அஸ்ஸலாமு அலைக்கும்.